சென்றல் மார்ச் 2014 ஆண்டு இதழில் நேர்காணல். டாக்டர் சித்ரா வைத்தீஸ்வரன் உரையாடல். மதுரா பாரதி அவர்களும் சி கே வெங்கட்ராமன் அவர்களும். படங்கள் அரவிந்த் அவர்கள். ஒலிவடிவு சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். தென்றல் குடும்பத்தின் அன்புள்ள சிநேகிதி டாக்டர் சித்ரா வைத்தீஸ்வரன் தென்றல் தொடங்கிய காலம் முதலே உடன் இருப்பவர். எந்த பிரச்சனையையும் பரிவோடு அணுகி யாரையும் புண்படுத்தாமல் பிளவு ஏற்படுத்தாமல் மனப்புண்ணுக்கு மருந்து கூறுபவர். அன்புள்ள சிநேகிதிய பகுதிக்கு தினமும் வரும் கடிதங்களே அவரது கருத்துக்களை வாசகர்கள் எப்படி நேசிக்கிறார்கள் என்பதற்கு சான்று. எலக்ட்ரானிக் மீடியா அண்ட் கம்யூனிகேஷன் ஃபார் டெவலப்மெண்ட் துறையில் தேர்ச்சி பெற்றவர். மருத்துவ சமூகத்துறை, இந்திய தொலைக்காட்சி, பன்னாட்டு நிறுவனங்கள் என பலவற்றில் முக்கிய பொறுப்பு வகித்துள்ளார். மகளிர் அதிகாரம் அடைதல் குறித்து உலகின் பல நாடுகளில் பயிற்சி திட்ட வகுப்புகளும் பணிப்பட்டறைகளும் நடத்தியிருக்கிறார். சிறுகதைகள், கவிதைகள், நாவல்கள் எழுதியிருக்கிறார். நகைச்சுவை நாடகங்கள் எழுதி இயக்கி அரங்கேற்றியிருக்கிறார். கனெக்டிகட் தமிழ்ச்சங்கத்தில் பல வருடங்கள் செயலாளராக பொறுப்பு வகித்திருக்கிறார். ஆர்ட்ஸ் ஆஃப் இந்தியா என்ற அமைப்பை தோற்றுவித்து இந்தியாவிலிருந்து பல கலைஞர்களை வரவழைத்து நிகழ்ச்சிகள் நடத்தியுள்ளார். கனெக்டிகட் ஆலய திருப்பணிகளில் மிகவும் ஈடுபாடு உடையவர். ஆராய்ச்சியாளர், சமூக ஆர்வலர், பயிற்றுநர், ஆலோசகர் என சுறுசுறுப்பாக இயங்கி வரும் இவரை தென்றலுக்காக சந்தித்து உரையாடினோம். அதிலிருந்து உங்களை அன்புள்ள சிநேகிதியாக, அந்தரங்க ஆலோசகராக நினைப்பவர் பலர். எங்கே தொடங்கியது இந்த பயணம்? நான் கல்லூரி படிப்பை முடித்தவுடனேயே எனக்கு பாண்டிச்சேரி ஜிப்மரில் வேலை கிடைத்தது. மிகவும் இளவயதில் அந்த வேலையில் நான் சேர்ந்தேன். ஏராளமான அனுபவங்கள் அங்கே கிடைத்தன. ஒரு மத்தியதர கூட்டு குடும்பத்தில் இருந்த எனக்கு உண்மை வாழ்வின் அனுபவங்கள் அங்கே கிடைத்தன. மருத்துவர்கள், பயிற்சி மருத்துவர்கள், மருத்துவ மாணவர்கள் என்று நிறைய நண்பர்கள் கிடைத்தார்கள். மருத்துவக் கல்லூரி என்பதால் பிற கல்லூரிகளை விட இருபாலர் நட்பு அதிகம் காணப்பட்டது. என்னுடைய தோழிகளுக்குள் எப்போது பிரச்சனை ஏற்பட்டாலும் என்னிடம் பகிர்ந்து கொள்வார்கள். நான் ரகசியத்தை காப்பாற்றுவேன் என்று ஒரு நம்பிக்கை. அதை கேட்டு என்னுடைய கருத்துக்களை சொல்வேன். அதனால் பலருக்கு நான் அந்தரங்க தோழியாகவே மாறிவிட்டேன். அந்த உண்மையான நட்பு இன்றும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. நண்பர்கள் இன்று எங்கெங்கோ சிதறி இருக்கிறோம். பல வருடங்கள் கழித்து பார்த்தாலும் நினைவுகள் பசுமைதான். ஐ என்ஜாய் கவுன்சிலிங். நோயாளிகளும் ஆலோசனைக்கு வருவதுண்டு. அப்போது நடந்த சுவையான அனுபவம் ஏதாவது சொல்லுங்களேன். அப்போது நான் மிக இளையவள். எனக்கு பாலியல் கல்வி, செக்ஸ் எஜுகேஷன் எதுவும் கிடையாது. ஆனால் தொழில்முறை சமூக ஆலோசகர் என்ற முறையில் என்னிடம் ஒரு பிரச்சனை வந்தது. ஒரு இளைஞர் என்னிடம் வந்து தன் மனைவியுடன் மாதவிடாய் காலத்தில் உடலுறவு வைத்துக் கொண்டதாகவும் அதனால் உடலுறவுக்கு கேடு ஏதாவது உண்டா என்றும் கேட்டார். முதலாவதாக ஒரு ஆண் செக்ஸ் பற்றிய விஷயத்தை என்னிடம் பேசியதே மிகவும் கூச்சமாக இருந்தது. இரண்டாவது, அந்த சப்ஜெக்டை பற்றி கேட்க மிகவும் அருவறுப்பாக இருந்தது. அச்சுச்சு, இப்படியும் செய்வார்களா என்று அதிர்ச்சியாகவும் இருந்தது. எனக்கு அதுக்கு பதிலும் தெரியாது. ஆனால் அவருடைய பதட்டத்தை குறைக்க வேண்டிய அவசியம் எனக்கு தொழில் முறையில் முக்கியமாக தோன்றியது. பாலியல் நோயோ அதுக்கு முன்னோடியாக தொழு நோயோ அப்படி வரும் என்று அக்காலத்தில் ஒரு நம்பிக்கை. வந்து விடுமோ என்று அவர் அஞ்சினார். நான் அவரிடம், அதெல்லாம் கண்டிப்பாக வராது, ஆனால் இனிமேல் அது மாதிரி உறவு கொள்ளாதீர்கள், அடுத்த வாரம் வந்து பாருங்கள் என்று அப்பாயின்மெண்ட் கொடுத்து அனுப்பிவிட்டேன். ஆனால் பிறகு என்ன செய்வது என்று குழப்பமாக இருந்தது. எனக்கு ஆங்கிலோ இந்திய தோழி ஒருவர் இருந்தார். வெளிப்படையாக பேசுகிறவர். லைப்ரரியில் இருந்த பாலியல் கல்வி குறித்த ஒரு புத்தகத்தை எடுத்து தருமாறு அவரிடம் கேட்டுக்கொண்டேன். அவர் இந்த லைப்ரரிக்கு கூட்டிச் சென்று அந்த புத்தகத்தை எடுத்து நூலக முன்னிலையிலேயே, இந்தா ஒரு வாரமாக என்னை போட்டு இதற்குத்தானே பிராணனை வாங்கினாய் என்று சொல்லியபடி கொடுத்தார். நான் அப்படியே கூறி குறுகி போனேன். அந்த காலகட்டத்தில் பிறர் நம்மை பற்றி என்ன நினைப்பார்களோ என்ற ஒரு உணர்வு. இப்படித்தான் ஆரம்பித்தது என்னுடைய கவுன்சிலிங் பயணம். பிறகுதான் ஆஸ்திரேலியா சென்றீர்களா? ஆமாம், அதுவும் என் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான மைல்கல். என் நெருங்கிய சிநேகிதி திடீரென்று ஒரு நாள் போனில் கூப்பிட்டு, நான் உனக்கு ஸ்பான்சர்ஷிப் விசா டிக்கெட் ஏற்பாடு செய்கிறேன், பிரயாணத்திற்கு தயாராக இரு என்று சொன்னான். அந்த காலகட்டத்தில் இந்தியர்களே அங்கு அதிகம் போனதில்லை. அதுவும் திருமணமாகாத பெண், பெற்றோர்களிடமிருந்து நிறைய எதிர்ப்பு, ஆனால் என்னை அடையாளம் கண்டு கொண்டவள் நான். என்னுடைய எதிர்பார்ப்புகள், நட்பு என்ற உறவின் மீது நான் வைத்த நம்பிக்கை இவற்றால் கிளம்பிவிட்டேன். போன உடனேயே ஒரு கல்லூரியில் லெக்சரராக வேலை கிடைத்தது. நிறைய நண்பர்கள், ஒவ்வொரு நாளும் ஒரு புது அனுபவம், மகிழ்ச்சி, ஆச்சரியம், பயம் எல்லாம் கலந்திருந்தது. இங்கே மான்கள் சாலியின் குறுக்கே ஓடுவது போல அங்கே கங்காறுகள் வயிற்றில் குட்டியுடன் ரோடின் குறுக்கே ஓடும். இன்னொரு தமிழ் பேசும் நண்பரை காண செல்வதென்றால் 250 மைல் பயணம் செய்ய வேண்டும். வாழ்க்கையின் அர்த்தத்தை கற்றுக் கொடுத்தன அந்த நாட்கள். அங்கு நிகழ்ந்த மறக்க முடியாத சம்பவம் ஏதேனும் உள்ளதா? நிறைய உண்டு. ஒருமுறை இந்தியாவுக்கு சில பொருட்களை அனுப்புவதற்காக போஸ்ட் ஆபீஸ் சென்றிருந்தேன். இனவெறியில் 2வது இடம் வைத்த நாடு ஆஸ்திரேலியா. அப்போது நான் புடவை நீண்ட தலைப்பின்னலுடன் பார்சலை அனுப்புவதற்காக வரிசையில் நின்று கொண்டிருந்தேன். என் முறை வந்ததும் அந்த போஸ்டர் கிளர்க் எனக்கு பின்னால் இருந்தவரை பார்த்து மே ஐ ஹெல்ப் யூ என்று கேட்டார். நான் புரியாமல் நகர்ந்து வழிவிட்டேன். ஆனால் பின்னால் இருந்த மற்றொரு பெண்மணி, இல்லை, இவர்தான் எனக்கு முன்னால் இருந்தவர் என்பதை காட்டி என்னுடைய பார்சலை வாங்க வைத்தார். அப்புறம்தான் என்னுடைய சின்ன மூளைக்கு அந்த போஸ்டர் கிளர்க் என்னை டிஸ்கிரிமினேட் செய்திருக்கிறார் என்பது புரிந்தது. உடனே ரோஷம் வந்துவிட்டது. போகும்போது டாக்ஸியில் போனவள் திரும்பி வீட்டுக்கு விறுவிறுவென நடந்தேன். இனிமேல் இந்த இனவெறி பிடித்த நாட்டில் இருக்க வேண்டாம். இப்போதே வேலையை ரிசைன் செய்துவிட்டு இந்தியா போக வேண்டும். இப்படியெல்லாம் நம்மவர்களை நடத்துகிறார்கள் என்றெல்லாம் கோபத்தில் நினைத்துக் கொண்டே திரும்பிக் கொண்டிருந்தேன். அப்போதுதான் மற்றொரு மனது சொன்னது, உன்னை உதாசீனம் செய்ததாக இவ்வளவு கோபம் வருகிறதே, உனக்காக மற்றொரு பெண் இங்கே குரல் கொடுத்தாளே, அவளும் ஆஸ்திரேலியர் தானே, அதையே நினைத்து பார்க்கவில்லை என்று பின்னர் மனது அடங்கியது. அநியாயம் என்று ஒன்றை பற்றி நினைக்கும் போது எதிர்க்கும் சக்தியை பெருக்கிக் கொள்ளாமல் ஏன் நம்மையே எடுத்துக் கொள்ள பார்க்கிறோம்? ஒருவர் தவறு செய்தால் ஏன் அந்த சமுதாயத்தையே முழுக்க குறை சொல்கிறோம்? எப்போதெல்லாம் யாராவது ஒருவர் நம்மை அவமானப்படுத்துவதாக நினைக்கிறோமோ அப்போதெல்லாம் அதே சமுதாயத்திலிருந்து நம்மோடு நட்பு பாராட்டவும் ஒருவர் இருக்கிறார் என்பதை ஏனோ மறந்து விடுகிறோம். சென்னை தொலைக்காட்சியில் பணிபுரிந்த அனுபவம் பற்றி, அகில இந்திய அளவில் தேர்ச்சி பெற்று தொலைக்காட்சியில் பணிபுரியும் வாய்ப்பு கிடைத்தது. ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரே ஒரு ஆராய்ச்சி அதிகாரி தான் இருப்பார்கள். முதுநிலை பெண் அதிகாரியாக தேர்ச்சி பெற்றது நான் மட்டும்தான். பல வருடங்கள் அந்த நிலை நீடித்தது. அதன் பின்னர் தான் டெல்லியிலிருந்து டாக்டர் திருமதி சரோஜ் என்பவர் இணைந்து கொண்டார். இந்த துறை என் முன்னாள் தொழில் அனுபவத்திற்கு சம்பந்தமே இல்லாத துறை. சமூக விழிப்புணர்வு ஊட்டும் நிகழ்ச்சிகளை மக்கள் ரசிக்கும்படி எப்படி தயாரிப்பது என்பது போன்ற நுணுக்கங்களை சொல்லுவது செய்வது என் பொறுப்பில் ஒன்று. அந்த பொறுப்பில் இருந்த போது நூற்றுக்கணக்கான பழங்குடி மக்களின் குக்கிராமங்களுக்கு சென்றிருக்கிறேன். எளிய வாழ்க்கை, அவர்கள் கொடுத்த எளிய உணவுகள் என்று எத்தனையோ நிகழ வைக்கும் சம்பவங்கள் மனிதர்கள் மீதான அன்பை கூட்டிக் கொண்டுதான் போகச் செய்தது. தொலைக்காட்சியில் வேலை பார்க்கும் போதுதான் நான் திருமதி சாவித்திரி வைத்தி அவர்களை சந்தித்தேன். 200-250 மத்தியதர குடும்பத்து பெண்களை ஒன்றிணைத்து அவர் நிறைய சமூக பணிகளை செய்து கொண்டிருந்தார். அவர் நடத்தி வந்த அந்த மண்டே சேரிட்டி கிளப் என்ற அமைப்பில் என்னை ஈடுபடுத்திக் கொண்டேன். அதே சமயம் அவர் ஆதரவற்ற முதியோருக்காக விஸ்ராந்தி என்ற சேவை இல்லத்தை உருவாக்கி கொண்டிருந்தார். அடிக்கடி தொழில் ரீதியாக நான் பயணம் செய்யும் நேரம் தவித்து இது போன்ற சேவை பணிகள் தான் எனக்கு என்டர்டெயின்மெண்ட் ஆக இருந்தது. காரணம், என்னுடைய தொழிலே என்டர்டெயின்மெண்ட் உலகமாகி விட்டிருந்தது. அதனால் சமூக சேவையும் எனக்கு என்டர்டெயின்மெண்ட் ஆனது. அப்போதுதான் சௌஜன்யா என்ற அமைப்பை உருவாக்கினோம். சௌஜன்யா என்ன செய்தது? சௌஜன்யா என்றால் நல்லுறவு. 30-40 பேர் வருவார்கள். எல்லாரும் ஒன்றிணைந்து தன்னம்பிக்கை, தன்னிறக்கம் போன்ற தலைப்புகளில் விவாதிப்போம். அதுக்கு நல்ல வரவேற்பு. இங்கே அமெரிக்கா வந்து நிரந்தரமாக தங்குவது என்று முடிவெடுத்ததால் தொலைக்காட்சியிலிருந்து விலகும், சௌஜன்யாவை கலைக்கவும் நிர்பந்தம் ஏற்பட்டது. அமெரிக்காவில் என்ன செய்தீர்கள்? கனடியன் இன்டர்நேஷனல் டெவலப்மெண்ட் ஏஜென்சி மற்றும் ஆசியா பசிபிக் பகுதிக்கு நான் ரீஜனல் கன்சல்டன்ட் ஆக 3 ஆண்டுகள் இருந்தேன். பெண்கள் அதிகாரம் அடைதல், விமன் எம்பவர்மெண்ட், கல்வி மற்றும் சுகாதாரம் குறித்த திட்டப்பணிகளுக்காக இந்தோனேசியா, பாகிஸ்தான், தாய்லாந்து, இலங்கை மற்றும் பல காமன்வெல்த் நாடுகளுக்கு சென்றிருக்கிறேன். குடும்ப சூழலால் என்னால் முழுநேர வேலையை எடுத்துக்கொள்ள முடியவில்லை. ஐக்கிய நாடுகளில் அமைப்பில் குறுகிய கால பணிகள் சிலவற்றை எடுத்துக்கொண்டேன். UNDP, ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க் போன்றவற்றுக்காக வேலைகளை செய்தேன். எப்போது இந்தியாவுக்கு வந்தாலும் சென்னை கல்லூரிகளில் எலக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷன் துறையில் நிறைய கோர்ஸ்கள் நடத்தியிருக்கிறேன். நிகழ்ச்சிகளை தயாரித்தெடுத்திருக்கிறேன். பங்களாதேசம், மியான்மர், சாலமன் தீவுகள் போன்றவற்றுக்கு சென்று வந்திருக்கிறேன். தமிழ்ச்சங்கங்கள், ஹிந்து ஆலயங்களுடன் இணைந்து நிறைய பணிகளை செய்திருக்கிறேன். தென்றலுக்கு எழுத ஆரம்பித்தது எப்போது, எப்படி? பல வருடங்களுக்கு முன் அந்த நாள் நன்றாக ஞாபகத்தில் இருக்கிறது. சாயந்தர வேளை அவசரமாக சமயம் செய்து கொண்டிருந்தேன். வெங்கடச்சிடமிருந்து தென்றல் பதிப்பாளர் போன் வந்தது. அவர் தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டு தென்றலுக்கு எழுதுமாறு கேட்டுக்கொண்டார். தொலைக்காட்சி இயக்குநரும் எனது மதிப்பிற்குரிய நண்பருமான திருமதி அகிலா சிவராமன் மூலம் அவர் என்னை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறார். One has to be committed to your commitment. ஆகவே அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ள சிறிது தயங்கினேன். இருந்தாலும் அவர் தென்றலை விடாமல் அனுப்பிக் கொண்டிருந்தார். மூன்றாவது இதழ் கையில் கிடைத்ததும் யோசித்து பார்த்தேன். கணவன் மனைவி இருவருமே ப்ரொபஷனல், வேலைக்கு போகின்றவர்கள், இரண்டு குழந்தைகள். நேரத்தோடு போட்டி போட்டுக் கொண்டு குடும்பத்தை சமாளிக்க தத்தளிக்கும் போது இப்படி சமூக அக்கறையோடு எவ்வளவு தரமான இதழை இலவசமாக கொண்டு வருகிறார்! எனக்கே வெட்கமாய் போயிற்று. பொறுப்பேற்க ஏன் தயங்கினேன் என்று நினைத்தேன். உடனே வெங்கட்டை போனில் கூப்பிட்டேன். அப்படி பிறந்ததுதான் தென்றலுடன் பந்தம். நாளாக ஆக இந்த பந்தம் இன்னமும் அதிகரித்துக் கொண்டுதான் போகிறது. ஆனால் நான் முதலில் எழுதியது கங்கோபதேசம் என்ற சிறுகதைதான். அந்த கதைக்கு பின்னால் ஒரு கதை இருக்கிறது. சொல்லுங்கள் அந்த கதையின் கதையை. நான் அரவிந்த் ஆசிரமம், ரமணாசிரமம், சத்யசாயி ஆசிரமம், ஞானானந்த ஆசிரமம் என்று பல ஆசிரமங்களைச் சேர்ந்த பெரியவர்களுடைய உபதேசங்களையும் சொற்பொழிவுகளையும் கேட்டிருக்கிறேன். என்றாலும் எனக்கு குருவானவர்கள் என்று பார்த்தால் ஒரு ஆட்டோக்காரர், பூக்காரர், எங்கோ இந்தோனேஷியாவில் உள்ள சமையல்காரர், ஒரு சமையல்காரி, மலேசியாவில் இருந்து ஒரு குடும்ப தலைவி என்ற சாதாரண மனிதர்கள்தான். அவர்களிடமிருந்துதான் நான் மானுடத்தின் மதிப்பீடுகளை கற்றுக்கொண்டேன். வெளியிடங்களில் வேலை பார்க்கும் போது ஒரு சமயம் என் அம்மா வீட்டில் பல நாட்கள் இருக்க நேர்ந்தது. அப்போது தினமும் பூ கொடுக்க ஒருவர் வருவார். நான் தான் பூ வாங்குவேன். செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் மட்டும் இதை உங்க அம்மா கிட்ட கொடுமா என்று சொல்லி கொஞ்சம் பூவை தனியாக கொடுப்பார். நான் ஒருமுறை அவரிடம், அது என்ன அம்மாக்கு மட்டும் பூ கொடுக்கறீங்க, எனக்கு கிடையாதா என்று கேட்டேன். உடனே அந்த பூக்கார அம்மாள், உங்க அம்மா தானம்மா இந்த வீட்டு மகாலட்சுமி, அவங்க நல்லா இருந்தா தானம்மா நீங்கெல்லாம் நல்லா இருப்பீங்க என்றார். அவர் ஒரு விதவை, 55 வயது இருக்கும். 13 வயசுல கல்யாணமாகி 13.5 வயசுல தாலி எடுத்தவம்மா நானு. எங்க அம்மா அப்போ இந்த கூடைய என் கையில கொடுத்தாங்க, அதுதான் இன்னமும் சோறு போடுது என்றார். அதை கேட்டதும் எனக்கு கண்கள் கலங்கி விட்டன. அந்த அம்மா வாழ்க்கையில் எந்த சந்தோஷத்தையும் அனுபவிக்கவில்லை. கல்யாண சுகம் என்பதே தெரியாது. அப்படி இருந்தும் கூட எல்லா குடும்பமும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கும் அந்த தன்னலமில்லாத மனதை கண்டு நான் நெகிழ்ந்து விட்டேன். வெளிநாடு சென்றும் அவருடன் என் தொடர்பு இருந்து கொண்டிருந்தது. பின்னர் அந்த பூக்காரி மறைந்து விட்டார். இன்றைக்கும் என் பிரார்த்தனையில் அவர் இருக்கிறார். நம் அடிப்படை பண்புகளை விடாமல் பாதுகாப்பவர்கள் இவர்கள்தான். கங்கோபதேசம் கதையை அந்த பூக்காரியின் கேரக்டர் பிரதிபலிப்பதாக எழுதியிருந்தேன். அந்த பூக்காரியின் பெயர்தான் கங்கம்மா. அப்புறம் தென்றலுக்கு தொடர்ந்து எழுத ஆரம்பித்தேன். வேறு என்னென்ன எழுதியிருக்கிறீர்கள்? கதை, கவிதைகள் நிறைய எழுதியிருக்கிறேன். அவை தவிர பாப்பிங் த மஸ்டர்ட் சீட்ஸ் என்ற தென்னிந்திய சமையல் நூல் ஒன்று எழுதியிருக்கிறேன். கோவில்களுக்கு நிதி திரட்டுவதற்காக நிறைய நாடகங்கள் எழுதியிருக்கிறேன். எல்லாம் சிந்தனையை தூண்டும் நகைச்சுவை நாடகங்கள். அமெரிக்க வாழ்க்கையை மையமாக கொண்டவை. ஃப்ரிட்ஜில் வைத்து ஒரு மாதம் கழித்து சாப்பிடுவது, மாமியார் மருமகள் பிரச்சனை, கணவர் குழந்தைகளுடனான அல்லாடல் என்று அந்த நாடகங்களில் சொல்லியிருக்கிறேன். குமராச்சரணம் என்ற பெயரில் பாடல்கள் எழுதி அதை சீடியாக வெளியிட்டிருக்கிறேன். இயேசுதாஸ் ஒருமுறை எங்கள் வீட்டிற்கு வந்திருந்தார். எனக்கு சங்கீதம் தெரியாது, ஆனால் பாடல் எழுத தெரியும். அதனால் நான் கடகடவென்று ஒரு பாடலை எழுதினேன். கனெக்டிகட் வேலி ஹிந்து டெம்பிளில் இருக்கும் பெருமாளை பற்றிய பாடல். வெங்கடேஸ்வரா, நீ மலையிலும் சமுத்திரத்திலும் இருப்பவன், ஏன் வேலிக்கு வந்தாய் என்னும்படி அதை எழுதியிருந்தேன். இயேசுதாஸ் அதற்கு இசை அமைத்து அன்று மாலை கோயில் நிகழ்ச்சியில் பாடினார். அன்புள்ள சிநேகிதிக்கான வரவேற்பு குறித்து தென்றல் வாசகர்கள் இந்த பகுதியை தொடர்ந்து ஆதரிப்பது மனதிற்கு மிகவும் தெம்பை கொடுக்கிறது. சில தெரியாதவர்கள் ஃபங்க்ஷனிலோ அல்லது போனிலோ வாழ்த்துக்களை தெரிவிக்கும் போது எங்கேயோ யாருக்கோ எனது கருத்து நல்ல வகையில் பாதித்திருக்கிறது என்று அந்த ஒரு நொடி மனதில் மத்தாப்பு பூக்கும். அதற்காக எல்லோரும் நான் எழுதுவதை ஏற்றுக்கொள்கிறார்கள் என்று சொல்ல முடியாது. நாம் ஒரு கருத்தை எழுதுகிறோம், ஆனால் அதை எல்லோரும் ஒப்புக்கொள்வார்கள் என்று எதிர்பார்க்க முடியாது. ஒரு பத்திரிகை 20,000 பேருக்கு போனால் ஒரு 5,000 பேர் நான் எழுதியதை படிப்பார்கள். அதில் சிலர் பரவாயில்லை என்பார்கள், சிலர் இது தப்பு, இப்படி இல்லை, இப்படி பண்ணியிருக்க கூடாது என்று ஒரு பட்டிமன்றம் வைப்பார்கள். ஆனால் எங்காவது ஒரு சிலருக்குத்தான் ஆஹா இப்படி செய்து பார்க்கலாம் என்று பொறித்தட்டும். அறிவது அவேர்னஸ் வேறு, உணர்வது பெர்செப்ஷன் வேறு. பின் அதிலிருந்து ஊக்கம் மோட்டிவேஷன், அதற்கு பின்னால் செயல்பாடு ஆக்ஷன். உணர்ந்ததை ஏற்றால்தான் ஊக்கம் பிறக்கும். ஆனால் ஊக்கம் செயல் வடிவம் பெறுவது மிகவும் கடினம். ஏனென்றால் மனப்பான்மையை மாற்றுவது மிக மிக கடினமான விஷயம். ஒரு சின்ன குழந்தை கூட நீ ஏன் தப்பு செய்தாய், சாரி சொல்லு என்றால் சொல்லாது. பந்தை தரமாட்டேன் என்று மிரட்டினால்தான் வேண்டா வெறுப்பாக சொல்லும். குழந்தைகளே அப்படி என்னும் போது பெரியவர்களானால் இன்னும் கஷ்டம். மன இறுக்கத்தை நிகழ்த்துவதே ரொம்பவே கஷ்டம். உங்கள் குடும்பம் பற்றி, அருமையான குடும்பங்கள், அருமையான உறவுகள், எனக்கு 3 அம்மாக்கள், தைரியமாக சொல்கிறேன் என்று ஆச்சரியப்படாதீர்கள். என் அப்பா தசரத சக்கரவர்த்தி இல்லை, என் பெற்ற தாய் தைமலா, என் ஆன்மீக தாய், சென்னைக்கு அருகே உள்ள திருமலை வாயிலில் ஒரு ஆசிரமம் அமைத்த செல்லம்மாள், இப்போது அவர் சித்தியாகிவிட்டார். 3வது என்னுடைய சமூகத்தால் சாவித்திரி வைத்தி. இந்த 3 எனது அருமை தாய்கள். அப்பா பிசினஸ்மேன், இப்போது இல்லை. பெரிய குடும்பம், சகோதரர்கள், சகோதரிகள், கசின்ஸ் என்று எல்லாரும் ஒன்றாக வளர்ந்தோம். ஒரு சகோதரரின் மனைவி எங்கள் வீட்டுக்கு வந்த மகாலட்சுமி, குடும்ப விளக்கு. நாங்கள் வளர்ந்த காலத்தில் எல்லாருடைய நண்பர்கள், சிநேகிதிகள் என்று எப்போது பார்த்தாலும் வீடு நிறைந்து கரகர வென்று இருக்கும். சொல்லிக்கொள்ளாமல் உறவினர்கள் வரும்போது தயிர் மோராகும், இன்னும் 2 பேர் வந்தால் மோர் நீர் மோராகும், இன்னும் அதிகமானால் அது கல்யாண மோராகும். தண்ணீர் மட்டுமே 24 மணி நேரமும் 7 கிடைக்கும் வசதி. இல்லாமையின் இனிய நாட்கள் அவை. உதாரணத்திற்கு சொல்கிறேன், அப்போதெல்லாம் திருப்பதி தான் ரிலீஜியஸ் அண்ட் வெகேஷன் கம் பிக்னிக் ஸ்பாட். நாங்கள் போவதென்றால் தரதரவென்று நண்பர் குழாம் சேர்ந்து கொள்வார்கள். ஒரு பெரிய கம்பார்ட்மெண்ட் 3rd கிளாஸில் புக் செய்து கொள்வார்கள். அம்மா ஒரு ட்ரம் நிறைய புளி சாதம், எலுமிச்சை சாதம், தயிர் சாதம் என்று 3 எழுந்து தயார் செய்து எடுத்துக் கொள்வார். எல்லாரும் தங்குவதற்கு ஒரே ஒரு ரூம் தான் எடுத்துக்கொள்வோம். உங்களுக்கும் அந்த அனுபவம் இருந்திருக்கும் என்றுதான் நினைக்கிறேன். ஒரு காபி டீ வாங்கி சாப்பிடக்கூட யோசிக்க வேண்டும். அப்போது இல்லாமையை பங்கு போட்டுக் கொண்டு இனிமையாக இருந்த காலம். சில வருடங்களுக்கு பிறகு எல்லாருக்கும் திருமணமாகி எங்கெங்கோ செட்டில் ஆகி இதே திருப்பதிக்கு வந்தோம். ஒரு கான்வாய் போல 7-8 கார்கள், அவரவர்கள் தங்கள் குடும்பத்துடன், ஏதோ இழந்ததை போலத்தான் தோன்றியது அந்த பயணத்தில். அந்த வெறுமையை தவிர்க்க யோசித்து பார்த்தேன், ஒரு சமூக நிலையில் ஒரு வயதில் வசதிகள் எல்லாம் ரொம்ப அவசிய தேவையாகி போன நிலை வந்திருந்தது. குடும்பம் என்ற கட்டுக்கோப்பில் எல்லாரும் ஒற்றுமையாக இருப்பதன் பலம்தான் இனிமையை கூட்டிய நாட்கள் என்று நினைக்கிறேன். எல்லாமே மைண்ட் செட் தானே. இழந்ததை நினைத்து வருந்திக் கொண்டே ஏன் இருக்கின்ற வாழ்க்கையை தொலைக்க வேண்டும்? கணவர் குழந்தைகள் உங்களுக்கு கொடுக்கும் ஆதரவு பற்றி. மகன் ஒரு ஜேர்னலிஸ்ட், மனைவி 2 மகளுடன் ஷாங்காயில் சீனா இருக்கிறார். மகள் MBA, கணவர் ஒருவேளை எட்ட போகும் மகள். நாங்கள் வசிக்கும் இடத்துக்கு அருகிலேயே அவர்களும் வந்துவிட்டார்கள். அமெரிக்க கலாச்சாரத்தில் வளர்ந்து விட்டபடியால் எந்த ப்ராஜெக்டை எடுத்து நான் செய்தாலும் ஆர்வத்துடன் கேட்டுக்கொள்வார்கள், என்கரேஜிங்காக பேசுவார்கள். கணவர் என்ஜினியர், ஒரு கார்ப்பரேட் நிறுவனத்தில் பெரிய பதவியும் எவருக்கும் இருக்கும் திறன் அவருக்கும். எனது ப்ராஜெக்ட் அகலை செய்வதில் இருக்கும் அன்புள்ள சிநேகிதியை பகுதியை தவிர்த்து மீது எந்த ப்ராஜெக்ட் எடுத்துக்கொண்டாலும் அவருடன் டிஸ்கஸ் செய்வேன். நான் நாடக அரங்கேற்றம் செய்யும் போதெல்லாம் அவருக்கு தான் டைரக்டர் என்ற அங்கீகாரம் இருக்கும். எதிலும் மிகவும் இன்வால்வ்டாக இருப்பார். தேவையான உதவிகளை அந்தந்த காலத்தில் செய்து மிகவும் சப்போர்ட்டாக இருப்பார். தேவைப்படும் நேரங்களில் அவர் இருப்பார். உறவுகளின் விரிசல்கள் ஏற்பட காரணம் என்ன? அதற்கு என்ன தீர்வு? என்னை பொறுத்தவரை இரட்டை அளவுக்கோ டபுள் ஸ்டாண்டர்ட், சுயநல உணர்வு, எப்போது தனக்கு ஒரு நியாயம் அடுத்தவருக்கு ஒரு நியாயம் என்று நினைக்கிறார்களோ அப்போதே உறவில் விரிசலும் ஆரம்பித்து விடுகிறது. நம்மை நம்பி இருக்கும் ஒரு உறவை சுயநலம் விட்டுக் கொடுத்து விடுகிறது. நம் எல்லாருக்கும் குறிப்பிட்ட புலப்பட்ட சமுதாயத்தை உரைக்கல்லாக வைத்துக் கொண்டு மற்றவர்களை எடை போடுகிறோம். கல்ச்சரல் ஷாக்ஸ் வெளியிலிருந்து வருவதை விட குடும்பத்துக்கும் குடும்பத்துக்கும் ஏற்படும் கலாச்சார இடைவெளிகளில் தான் உண்டாகிறது. நமக்கு ஒரு பாதிப்பு என்று வரும்போது நாம் உறவின் அர்த்தத்தை புரிந்து கொள்ளாமல் ஆழத்தை புரிந்து கொள்ளாமல் சட்டார் என்று அதை முடித்துக் கொண்டு விடுகிறோம். நமது சொந்தமோ நட்போ யாராக இருந்தாலும் அவர் அப்படி ஒரு பாதிப்பை நமக்கு ஏற்படுத்தி இருக்கிறாரா, ஏற்படுத்த கூடியவரா என்று சிந்தித்து பார்ப்பதில்லை என்பது எனது அனுபவம். ஆனால் பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கை இல்லை. அதுவும் திருமணமாகி மனைவி என்று வந்துவிட்டால் இருவருக்கும் இடையே அட்ஜஸ்ட்மெண்ட் ரொம்ப அவசியம். அப்புறம் குழந்தைகள் வந்தால் அது ஜாஸ்தியாகும். பிரச்சனை இல்லாமல் இருக்கவே முடியாது. எல்லாரும் எதிர்பார்ப்பது என்னவென்றால் அவங்க மாறணும் அவங்க மாறணும் என்றுதான். ஆனால் நாம் மாறுவதை தன்னை மாற்றிக்கொள்வதை பற்றி நினைப்பதில்லை. போராட்டம் நம்முடனேதான். அதே சமயம் யாரானாலும் நாணயம் என்பது மிகவும் முக்கியம். அது இல்லை என்றால் எந்த நட்பும் உறவும் நிலைத்து நிற்காது. பார்வையில் கோளாறு என்றால் அதற்கேற்ப +5 -5 என்று கண்ணாடி அணிந்து நம் கண்ணோட்டத்தை மாற்றிவிடுகிறார்கள். வாழ்க்கையில் வரும் பிரச்சனைகளும் அப்படித்தான். பிரச்சனைகள் மாறப்போவதில்லை, சிலவற்றுக்கு தீர்வே கிடையாது. அப்படி என்றால் என்ன செய்வது? என் ஆலோசனை என்னவென்றால் give them those kind of the glasses, adjustment glasses, so that you can look at the problem in a different manner. அதுதான் என் அணுகுமுறை, என் ஆலோசனை தான் அது. ஆனால் மற்றவர்களுக்கு அறிவுரை சொல்லலாம். ஆனால் அதை ஏற்பது ஏற்க வைப்பது மிகவும் கஷ்டம். ஒரு சர்ஜரி பண்ணி கொடுங்கள் என்றால் டாக்டரை நம்பி செய்து கொண்டு விடுவார்கள். ஆனால் இதை மனதில் ஏற்றுக்கொள்ளுங்கள், இதன்படி நடவுங்கள் என்றால் ரொம்ப கஷ்டம். அது அவர்களுக்கு பெரிய மான பிரச்சனை ஆகிவிடுகிறது. போன வாரம் ஒரு கேஸ், மனைவி காலி மாதிரி கத்துகிறார், என்னால் சகித்துக் கொள்ளவே முடியவில்லை என்றார் ஒருவர். இதற்கு இரண்டு தீர்வுகள் தான் உள்ளன. முதல் தீர்வு மனைவியிடமிருந்து விலகி விடுவது. அது முடியாது, ஏனென்றால் உங்களுக்கு வளர்ந்த 2 குழந்தைகள் இருக்கிறார்கள். அதனால் அவர் கத்துவதை இசை போல ரசிக்க கற்றுக்கொள்ளுங்கள் என்றேன். தண்டவாளத்துக்கு அருகில் வசிப்பவர்களுக்கு ரயில் செல்லும் சப்தம் கேட்டு கேட்டு பழகி போய்விடும். ஆனால் மற்றவர்களுக்கு அது எரிச்சலூட்டும். அதுபோல உங்களுக்கும் இது கேட்டு கேட்டு நாளடைவில் பழகிவிடும் என்று சொன்னேன். இல்லாவிட்டால் இதையெல்லாம் வெறும் ஒலி அலைகளாக நினைத்துக் கொள்ளுங்கள் என்றேன். மனசால் குத்துவது, குதர்க்கமாக பேசுவது என்று எல்லாவற்றையும் வெறும் ஒலி அலைகளாக மட்டும் எடுத்துக்கொண்டால் நம்முடைய பாதி பிரச்சனைகள் காணாமல் போய்விடும் என்றேன். எனக்கு நானே என்ன அறிவுரை சொல்லிக் கொள்வேனோ அதைத்தான் மற்றவர்களுக்கு சொல்வேன். இந்திய அமெரிக்க பெண்கள் குறித்து அவர்களை போன்ற திறமைசாலிகள் கண்டிப்பாக இல்லை. நீங்கள் இருவரும் கோபித்துக் கொள்ள வேண்டாம், உங்களை பற்றியும் எழுத நேரம் வரும். உலக அளவில் புலம்பெயர்ந்த பெண்களுக்கு மொழியும் வாழ்க்கை முறையும் தான் பிரச்சனைகளாக இருக்கும். ஆனால் இந்திய பெண்களுக்கு ஆடை, மொழி, கலாச்சாரம் எல்லாமே மாறுபடும். குறிப்பாக 12 வருடங்களுக்கு முன்பு புலம்பெயர்ந்த பெண்களை பற்றி சொல்கிறேன். அவர்கள் பண்டிகைகளையும் விட்டுக் கொடுப்பதில்லை, பார்ட்டிகளையும் விட்டுக் கொடுப்பதில்லை. சமையல், சங்கீதம், நடனம் என்று எல்லாவற்றிலும் தேர்ச்சி. எதையும் புதிதாக கற்றுக்கொள்ளும் ஆர்வம். கணவருக்கு ஈடாக சம்மரில் புல்லை வெட்டி கொண்டு, கார்டனில் இலையை வாரிக்கொண்டு, விண்டரில் ஸ்னோவை தள்ளிவிட்டு, ஒரு சனி ஞாயிறு ஆனால் 700 இட்லி பூரி என்று வகை வகையாக செய்து, விரதாபிஷேகம் முதல் சதாபிஷேகம் வரை பிறர் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு உதவி செய்து, ஜஸ்ட் அமேசிங். ஆச்சார மாமியாரும் அனுஷ்டானங்களை விடாத மாமனாரும் விது செய்யும் போது கொஞ்சம் அங்கே இங்கே என்று நெல்லர்கள் இருக்கத்தான் செய்யும். அதை ஒன்றும் செய்ய முடியாது. 2 முறை அமெரிக்க பயணம் செய்யும் மாமியார்கள் கொஞ்சம் மாறிக்கொண்டுதான் வருகிறார்கள். இந்திய அமெரிக்க பெண்களுக்கு பிரச்சனை வருவது அமெரிக்காவின் கலாச்சார மோதல்களால் அல்ல. இந்தியாவிலிருந்து வருபவர்களின் எதிர்பார்ப்புகள் பெரிதாக இருந்து அதனை இங்கே உள்ளவர்களால் நிறைவேற்ற முடியாமல் போகும்போதுதான். இவர்கள் தங்களால் முடிந்தவரை அட்ஜஸ்ட் செய்து கொள்கிறார்கள். முடியாமல் போகும்போதுதான் பிரச்சனை ஆகிறது. கோவிலுக்கு ஒன்று, பார்ட்டிக்கு ஒன்று, வேலைக்கு ஒன்று என்று ஆடைகளை மாற்றிக்கொண்டு வரும் விதம் என்ன? வரலட்சுமி நோன்பை முடித்துவிட்டு கான்பரன்ஸ் காலுக்காக அமெரிக்கன் ஆக்சென்ட்டுக்கு தங்கள் குரலை மாற்றிக்கொள்ளும் திறன் என்ன? சனிக்கிழமை சாக்கர் மாம்ஸ் என்று சொல்லி குழந்தைகளை கூட்டிக் கொண்டு ஓடுவார்கள். ஞாயிற்றுக்கிழமை பாலவிகார், பாலவிகா, பாட்டு, பரதம் என்று விட்டுவிட்டு வருவார்கள். நம் இந்திய, குறிப்பாக தமிழ் பெண்கள் மிகவும் ஸ்மார்ட். இந்த நேர்காணலை நான் புலம்பெயர்ந்த தமிழ் பெண்களுக்கு சமர்ப்பிக்கிறேன். தெண்டல் வாசகர்களுக்கு நீங்கள் சொல்ல விரும்புவது என்ன? உறவுகள் மிக முக்கியம். உறவுகளின் மன வேறுபாடு இருந்தால் உடனே போனை எடுங்கள். நீங்களாகவே மனம் விட்டு பேசுங்கள். ஒருமுறை செய்து பார்த்தால் நீங்களே சந்தோஷப்படுவீர்கள். சில காரணங்களால், சில சூழல்களால் மிகவும் நெருக்கமானவர்களாக இருந்தவர்கள் பேசிக்கொள்ளாமல் போக நேரிடலாம். ஆனால் அவர்களுக்கு ஏதேனும் ஒரு ட்ரிகர் பாயிண்ட் கிடைத்து ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேசிக் கொள்ளும் சூழல் அமைந்தால் அந்த தருணம் மிகவும் சந்தோஷமாக இருக்கும். சகோதர சகோதரி உறவுகளிலும் சொத்து பாகுப்பிரிவினை இப்படி பல விஷயங்களில் விரோதம் நேர்ந்து விடுகிறது. ஆனால் இதிலும் சில பிரச்சனைகள் இருக்கலாம். நாம் பேசினாலும் கூட அவர்கள் அதே மாதிரி எதிர்கொள்வார்களா என்பது நமக்கு தெரியாது. ஆனால் பரவாயில்லை, உலகம் மாறிக்கொண்டிருக்கிறது. நீ என்னிடம் நன்றாக இருந்தால் உன்னிடம் நான் நன்றாக இருக்கிறேன். நான் நல்லவன், நேர்மையானவன், மனம் திறந்து பேசுகிறவன். அதற்காக உன்னிடம் இருந்து அவத்தத்தை ஏற்க முடியாது. கணவனோ மாமனாரோ மாமியாரோ எல்லோரிடமிருந்தும் நியாயத்தை எதிர்பார்க்கிறார்கள். எல்லாம் அப்படி நட்பு நிலையில் தான் போய்கொண்டிருக்கிறது. பாண்டிச்சேரியில் வடநாட்டு தம்பதிகள். ஜிப்மரில் பஞ்சாபி மருத்துவ தம்பதிகள், என்னை விட பெரியவர்கள், காதல் திருமணம். இரண்டு குழந்தைகள் இருந்தனர். அந்த பெண்ணின் தந்தையும் ஒரு டாக்டர். எல்லாருமே அந்த கேம்பஸில் தான் வசித்தனர். அந்த பெண்ணுக்கு ஒரு தங்கை, அவளுக்கு திருமணமானது. அதன் பின் அவள் வந்து தன் கணவன் தனக்கு அளிக்கும் சுதந்திரத்தை பற்றி இந்த பெண்ணிடம் சொல்லியிருக்கிறாள். அதை கேட்க கேட்க தன் கணவன் அப்படி இல்லை என்பதாக நினைத்து சண்டை போட்டு நாளடைவில் விஷயம் விவாகரத்து வரை போய்விட்டது. அவள் பிரிந்து சண்டிகருக்கு தன் அம்மா வீட்டிற்கு போய்விட்டாள். விவாகரத்து பேப்பரில் கையெழுத்து போடுவதற்காக சண்டிகரிலிருந்து திரும்பி வந்தாள். விஷயம் எல்லாருக்கும் தெரிந்துவிட்டது. என்னுடைய நண்பர் டாக்டர் தாஸ் குப்தா என்னிடம் வந்து இவருடைய சேர்த்து வைக்க ஏதாவது செய்ய முடியுமா என்று கேட்டார். மேடம், நான் வயதில் சின்னவள், அவர்கள் சூழல் வேறுபட்டது. பஞ்சாபிகள் தொழில், அந்தஸ்து, பணம் எல்லாவற்றிலும் என்னை விட மேலானவர்கள். நோயாளி என்றால் ஏதாவது செய்யலாம், இவர்களுக்கு ஒன்றுமே செய்ய முடியாது என்றேன். இரண்டு நாள் கழித்து நான் வெளியே செல்லும் போது என் டிரைவர், அந்த டாக்டர் பிரிஞ்சு போறாங்க இல்லையா, இங்க அதுக்கு ஏதாவது பண்ணணும் என்றார். இல்லப்பா, நான் எப்படி அதுல தலையிட முடியும், நீ யாருன்னு அவங்க என்னை கேட்டா நான் என்ன சொல்லுவேன் என்றேன். அவரோ விடாப்பிடியாக, இல்ல மேடம், உங்களால் தான் அது முடியும். வாழ்க்கையில பஸ்ல போறோம், மார்க்கெட்டுக்கு போறோம், யார் யாரோ எதற்கெல்லாமோ திட்டுறாங்க. கண்டக்டர் முன்னாடி போயா வழியில நிக்காத தண்டமானு சொல்லுவார். பூக்காரி பூ அங்க வந்த மூஞ்சிய பாரு திட்டுவா. அதையெல்லாம் நாம் கேட்டுக்கிட்டு பேசாம தான் போறோம். அது மாதிரி ஒரு நல்ல காரியம் தான் நாம செய்யறோம் அப்படின்னு நினைச்சு நீங்க முயற்சி பண்ணி பாருங்க என்றார். அவர் பெயர் குழந்தை சாமி. அவர் என்னை கன்வின்ஸ் செய்தார். அவரை விட அதிகம் படித்த டாக்டரால் என்னை ஏற்க வைக்க முடியவில்லை. நல்ல காரியம் தானே செய்ய போறீங்க, திட்டினா திட்டட்டும் என்று சொன்னார் அந்த டிரைவர். என் தோழிகள் கூட உன்னால் முடியாது, என்ன செய்தாலும் பயனில்லை என்று என் மனம் தளர பேசினார்கள். என் மனதில் நல்லது செய்ய தூண்டிய கன்விக்ஷனையும் ஒரு நம்பிக்கையையும் ஏற்படுத்தியவர் அந்த டிரைவர் தான். இதே போல் நிறைய பேர் என் வாழ்க்கையில் இருந்திருக்கிறார்கள், இருக்கிறார்கள். அவர் சொன்னபடி நான் ஒரு முயற்சி எடுத்தேன். சந்தர்ப்பம் அமைந்த இருவரிடமும் தனித்தனியாக பேசி அவர்களுக்கிடையே ஒரு தொடர்பை ஏற்படுத்தினேன். அந்த பெண் டாக்டர், என் தம்பி எல்லாவற்றையும் விட்டுவிட்டு வர சொல்லிவிட்டான், நான் போக போகிறேன் என்றார். நான், சரி, எல்லாவற்றையும் தம்பி பார்த்துக் கொள்வார், ஆனால் குழந்தைக்கு அப்பா வேண்டுமே, தந்தை பாசத்தை கொண்டு வர முடியுமா? இல்லாவிட்டால் நீங்கள் மீண்டும் திருமணம் செய்து கொள்ள வேண்டி வரும். நீங்கள் ஏற்கனவே காதல் திருமணம் செய்து கொண்டவர்களாயிற்றே, உங்கள் குழந்தைகள் நிறைய நினைத்து பாருங்கள் என்று சொன்னேன். இதில் என் பங்கு ஒன்றும் பெரியதில்லை. இந்த நிலையில் இருப்பவர்களின் மனதுக்குள்ளே ஒரு எரிமலை குமைந்து கொண்டிருக்கும். அதிலிருந்து தப்பிக்க துடித்துக் கொண்டிருப்பார்கள். நம்பிக்கையின் ஒரு ஒளி தீற்று கிடைத்தால் பிடித்துக் கொள்வார்கள். முதலில் ஒருவருக்கொருவர் போனில் கூட பேச மறுத்தவர்கள் பின்பு பேசினர். இதன் பிறகு அவர்கள் ஒன்றாகிவிட்டதாக நண்பர்கள் வந்து சொன்னார்கள். நான் ஒரு முறை பார்த்தபோது அந்த பெண் டாக்டர், சித்ரா, என்ன மாயம் செய்தீர்கள் நீங்கள் என்று கூறி வெட்கப்பட்டார். அதன் பின், பழைய நாட்கள் மாதிரி நாங்கள் இரண்டு பேரும் மகிழ்ச்சியாக இருக்கிறோம் என்று கூறினார். யார் காரணம்? ஒரு கணவன் மனைவி. கணவன் குடும்பத்தினர் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்கள், கீழ் மத்திய தர வர்க்க குடும்பம். பெண் வேறு மாநிலம், குடும்பம் கொஞ்சம் வசதியானது. அவன் படிக்க வந்திருந்தான், அவள் வேலை பார்த்து கொண்டிருந்தாள். பையனின் அம்மா அப்பா ஊரிலிருந்து வந்திருந்தனர். ஏன் தாலி போட்டுக் கொள்ளவில்லை? மெட்டியை ஏன் கழற்றி விட்டாய்? இன்றைக்கு நல்ல நாள், தலைக்கு குளிக்க வேண்டாமா? சமையலில் ஏன் இவ்வளவு எண்ணெய் காரம் என்று ஏகப்பட்ட புகார்கள். அந்த பெண்ணால் தாங்க முடியவில்லை. அவள், நாங்களே இன்னும் ஒருவரை ஒருவர் முழுமையாக புரிந்து கொள்ளவில்லை. அவன் கணவர் வேறு எங்கோ இருக்கிறான், நான் எங்கோ இருக்கிறேன். எங்கள் குடும்ப வாழ்க்கையில் குறுக்கிடாதீர்கள் என்று திட்டவட்டமாக சொல்லிவிட்டாள். மகனை அவன் என்று மருமகள் சொல்லிவிட்டதால் மாமியாருக்கு இன்னமும் கோபம் வந்துவிட்டது. இவள் நம் குடும்பத்துக்கு ஏற்றவள் இல்லை, இவள் என் வீட்டு படியேறக்கூடாது என்று மகனிடம் சொல்லி அது விவாகரத்து வரை போய்விட்டது. இதற்கு காரணம் அந்த மாமியார் தனது கலாச்சாரத்திலேயே ஊறி போனதுதான். இப்போதெல்லாம் இங்கே இருமதங்களை சார்ந்தவர்களுக்கிடையே திருமணம் சாதாரணம் ஆகிவிட்டது. ஆனால் நம் ஊரில் அத்தை மாமா பெண்ணை கல்யாணம் பண்ணி கொள்ள மறுத்தாலே வெட்டு குத்து என்று போகும் ஆட்கள் இருக்கிறார்கள். நான் யாரையும் குற்றம் சொல்ல விரும்பவில்லை. தமது கலாச்சாரத்தின் மீது கண்மூடித்தனமான நம்பிக்கையும் பற்றும் தான் இதற்கு காரணம். அதை நொறுங்கும் போது அவர்களால் தாழ முடிவதில்லை, ஏற்க முடிவதில்லை. கிராமத்திலேயே அத்தை பாட்டி மாமா என்று வளர்வதற்கும் மும்பை டெல்லி என்று சென்று வளர்வதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. வெளியே போனால் நமது மனது விசாலமாகிறது. நாம் எல்லாம் இவ்வளவு ஒற்றுமையாக இருக்கிறோம், பின் ஏன் சண்டை நடக்கிறது என்று அந்த மருமகள் என்னை சந்தித்த போது கேட்டாள். கண்ணோட்டம் மாறுவதுதான் காரணம், ஏற்க மனமில்லை என்பதுதான் விஷயம். அந்த நிலைமை இப்போது மெதுமெதுவாக மாறிக்கொண்டு வருகிறது. ஆனால் நாம் என்ன செய்தாலும் சிலர் குறை சொல்லிக் கொண்டு எதிர்த்து கொண்டுதான் இருப்பார்கள். அதுதான் சமூக யதார்த்தம் என்று விளக்கினேன். நட்பும் எழுத்தும். ஒருமுறை நானும் என் தோழி சுந்தரியும் சேர்ந்து ஒரு கதை எழுதினோம். அது ஆழ்ந்த வழியில் தான் வெளிவர வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். அதுபோல அந்த கதை ஒரு புனைப்பெயரில் ஆழ்ந்த வீடலில் வெளிவந்தது மகிழ்ச்சியாக இருந்தது. ஒரு முறை வேலை நிமித்தமாக சிங்கப்பூர் மலேசியா என்று அறிந்து கொண்டிருந்தேன். வெரி ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஒர்க் லோட். அதை மறக்க கடை வீதியில் ஆழ்ந்த வீடனை பார்த்து ஆசையாக வாங்கினேன். பக்கத்தை புரட்டினால் ஒரு பக்கத்தில் நான், தோழி சுந்தரி என எங்கள் இருவரது புகைப்படத்தினரும் அந்த கதை அந்த ஆண்டின் மிகச்சிறந்த கதையாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்த விவரம் வெளியாகி இருந்தது. அது ஆச்சரியமும் சந்தோஷமும் கலந்த தருணம். என்னுடைய புகைப்படம் எப்படி விகடனுக்கு கிடைத்தது என்று தீவிரமாக யோசித்தேன். என் தோழி நான் எந்த தேசத்தில் இருக்கிறேன் என்பதை கண்டுபிடிக்க திண்டாடி என் வீட்டுக்கு பலமுறை போன் செய்து என் புகைப்படத்தை வாங்குவதற்கு அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிறார். இது ஒரு கூட்டு முயற்சி. உங்கள் போட்டோ கிடைக்கவில்லை என்றால் என்னுடனையும் போட வேண்டாம் என்று நான் திட்டவட்டமாக அவர்களிடம் சொல்லிவிட்டேன் என்று பல மாதங்கள் கழித்து என்னை சந்திக்கும் போது அவள் சொன்னாள். இதுதான் நட்பின் அடையாளம், நம்பிக்கையின் இலக்கணம். இந்த கதைக்கு கிடைத்த பரிசை விட இது போன்ற சிநேகிதி எனக்கு இருக்கிறாள் என்பதுதான் பெருமையாக இருக்கிறது. ஒளிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.